உங்களை பலர் கேட்டிருப்பார்கள் இந்த கேள்வி. அதாவது, பழைய கால ஞாபகங்களை மீட்டி பார்த்து எழுதி அதனூடாக வடிகால் பெறுவது என்பது, அதாவது எஸ்போவின் வார்த்தைகளில் சொல்ல போனால் நினைவிடை தோய்தல். அதை வந்து நீங்கள் பல தடவைகள் செய்திருக்கிறீர்கள். அதன்படி உங்களிடமிருந்து ஈழப் போராட்டம் சம்பந்தமான ஒரு நூலை பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதை விடுத்து நீங்கள் கந்தசாமியும் கேலக்ஸியும் என்று ஒரு அறிவியல் புனைவை வெளியிட்டிருக்கின்றீர்கள். என்ன காரணம்?
நான் எழுதுவது ஆவணப்படுத்தலுக்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக ஒரு வரலாறாக பதியப்பட வேண்டுமோ என்பதற்காக அல்ல. நான் வரலாற்று ஆசிரியனும் கிடையாது. எனக்கு நினைவிடை தோய்தல் பிடிக்கும், அதனால் ஆரம்பத்தில் எழுதினேன். என் கொல்லைப்புறத்து காதலியில் கூட ஒரு விதமான நினைவிடை தோய்தல் தான். ஆனால் அதையே தொடர்ந்து தோஞ்சி கொண்டிருந்தால் எனக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ திருப்பி இனி தோயலாது. ஆக இலக்கியத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ விஞ்ஞானம் இருக்குது. இப்போ ரஷ்ய இலக்கியங்கள், ரஷ்ய இலக்கியங்கிற ஜென்ரே வேறு. இப்போ தஸ்தாவஸ்கின்றால் அது ஒரு அக எழுச்சிகளோட தனித்திருத்தல் பற்றிய ஒரு எழுத்துக்களாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் தொட்டு பார்க்கணும். அந்த துறைகளுக்கூடாக, அந்த இலக்கிய மரபுகளுக்கூடாக போய் ஏதாவது ஒரு விசாரணையை, ஒரு தேடலை செய்யணும் என்ற ஆர்வம் தான். அதால் தான் நான் நினைவிட தொகுதியிலேருந்து விலகி போய் கொண்டிருக்கிறேன்.
இதேவேளை ஃபேஸ்புக் முகநூலை பார்த்தால் பலரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நினைவிடை தோய்தல் என்பது புலம்பெயர் தேசத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான எழுத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஆரோக்கியமான எழுத்தாளர் சமூகம் உருவாகுவதாக உங்களுக்கு படுகின்றதா, அல்லது ஆர்வக்கோளாராக பார்க்கிறீர்களா?
சில விஷயங்கள் நினைவு பகிர்வுகள். இப்போ எல்லா நினைவு பகிர்வுகளும் எழுத்துகள் ஆகுமா என்றால், இன்றைக்கு அப்படின்னா முகநூல் ஸ்டேட்டஸ் எல்லாமே எழுத்துகள் ஆகிவிடும். ஆனால் எழுத்துன்றது அதையும் தாண்டி, இப்போ நினைவிடை தோய்தல் என்றால் ஒரு நினைவு சொல் பகிர்வு ஒன்று எழுதினால், எங்களுடைய வாழ்க்கையை எழுதினால், அது எங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாத எங்கேயோ ஒரு செக்கோஸ்லோவாக்கியால் இருக்கிற ஒரு புறநகர் பகுதியில் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும். அப்படி கிடைச்சி எங்களுக்கு கிடைச்சதுதான் ஸ்ரீரங்கத்து தேவதைகளோ, கோபல் அக்ரமோ, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ, எல்லாமே நினைவுடை தொகுதிகள் தான். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்களுக்கு அது போய் சேர்ந்தது. அப்படி போய் சேரக்கூடிய நினைவுடை தொகுதல் பகிர்வுகள் தான் இலக்கியமாகும். அப்படால் இப்போ புட்டு சாப்பிடணும் போல இருக்குது என்று எழுதினால் அது நினைவிடை தோதல் தான், ஆனால் இலக்கியம் அல்ல.
அடுத்ததாக, எந்த ஒரு எழுத்தாளருக்கும் இன்னும் ஒரு பிடித்த எழுத்தாளரின் பாதிப்பு இருக்கும், அல்லது மானசீகமாக அவரை நினைத்துக் கொண்டு எழுதுவது வழக்கம். உங்களுடைய எழுத்துக்களை பார்க்கின்ற போது சுஜாதாவை அப்படியே பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. இதை பலர் உங்களிடம் சொல்லியும் இருப்பார்கள். சுஜாதாவின் எழுத்துக்களை பார்க்கின்ற போது அங்கே ஜே கே காணாமல் போகின்றார் இல்லையா? அப்படி சுஜாதா அவருடைய எழுத்து போல் இருக்கின்றது என்று சொல்வதை வைத்து அந்த எழுத்து பாணியை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா?
ஒரு நல்ல கேள்வி. சுஜாதா என்னுடைய ஆதர்சம் தான். முக்கிய காரணம், சுஜாதா தமிழ் இலக்கியத்தில் ஒரு வாசலை எனக்கு திறந்து விட்டது. அவருடைய இலக்கியங்களை தவிர்த்து இந்த இலக்கியங்களெல்லாம் வாசித்தால் நல்லது, இதெல்லாம் தேடி தேடிப்பார் என்று சொன்னவர் சுஜாதா. அதனால் எனக்கு அவர் மிகவும் பிடிக்கும். அவருடைய எழுத்து பாணியும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய சில சிறுகதைகளில் அல்லது பல சிறுகதைகளில் அவருடைய பாணி வருவதென்றதும் உண்மைதான். அது வேண்டுமென்று வலிந்தே திணிப்பதில்லை, இயல்பாக வருகின்ற பாணி. அது சுஜாதாவுடைய பாணியாகவும் அமைந்துவிட்டது. அது என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய பாக்கியமாக நினைத்திருந்தேன். இப்பொழுது அது ஒரு துர்பாக்கியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களை வாசிப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை எப்பொழுதும் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், ஒன்றை இன்னொன்றுடன் ஒப்பிடுவது. இப்போ முதன் முதல்ல ஒரு காண்டாமிருகத்தை பார்க்குற ஒருத்தர் காண்டாமிருகத்தை எப்படி சொல்லுவார்னா, இது எருமை போல இருக்குது என்பார். அப்புறம் எருமைக்கு ரெண்டு கொம்பு பக்க பக்கமாக இருக்கும், காண்டாமிருகத்துக்கு அவருக்கு ஒரு கொம்பு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ இது ஒரு கொம்புல எருமை என்பார். அப்புறம் அந்த கொம்புக்கு பின்னால் ஒரு சின்ன கொம்பு இருக்குது, அப்போ ரெண்டு கொம்புள்ள எருமை. இந்த காண்டாமிருகத்தை அவர் எருமையை வச்சு கொண்டே அவர் நிர்ணயம் செய்து கொண்டிருப்பார். அவர் காலத்துக்கு பிறகு அடுத்த காலம் வரும்போது காண்டாமிருகத்தை காண்டாமிருகமாகவே பார்க்க தொடங்குவார்கள். இது என்னுடைய வாசகர்கள் பலர் சுஜாதா வாசகர்களாக இருப்பதும், ஒரு அளவு அவருடைய காலத்தில் நான் எழுத வந்ததும் என்னை சுஜாதாவோடு ஒப்பிடுவதன் காரணமாக இருக்கலாம், மூலமாக இருக்கலாம். அதே போல் சுஜாதா வாசிக்கார எழுத ஆரம்பித்த போது அவரை புதுமைப்பித்தனுடன் ஒப்பிட்டவர்களும் இருக்கிறார்கள் அந்த பாணியோடு. ஆக காலப்போக்கிலே என்னுடைய அடையாளத்தை வாசகர்கள் கண்டறிவார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி கண்டறியாவிட்டால் என்னுடைய அடையாளம் தொலைந்து போகும், அவ்வளவுதான்.
உங்களுடைய கதைகளுக்கான கரு மற்றும் கதாநாயகர்கள் அவை எங்கிருந்து பிறக்கின்றன?
ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு கதைக்கு ஒரு மூலம் எங்கிருந்து கிடைக்கும், இந்த ஸ்பார்க்ன்றது எப்படி கிடைக்கும்ன்றது, ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து முக்கினாலும் சில உள்ள கதைக்குரிய கரு கிடைக்காது. எங்கேயாவது ஒரு அற்புத தருணங்கள் எப்போதாவது நிகழும், அப்போது அந்த கதை வரும். இந்த வள்ளி குறிப்பாக சுஜாதாவினுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, 401 காதல் கவிதைகள் என்று சொல்லி அவர் 400 குறுந்தொகை பாடல்களை இலகு தமிழிலே மொழிபெயர்த்திருப்பார். இவற்றையெல்லாம் வாசித்த போது ஒரு சங்க காலத்தை பற்றிய ஒரு பிம்பம், காட்சி ஒன்று விரியும். இப்படியெல்லாம் சங்காலத்திலே மகளிர் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள், ஊழல் இருந்தது, காதல் இருந்தது, இவற்றையெல்லாம் பார்த்தபோது அந்த சங்ககால வீதிகளுக்கூடாகவும் அந்த மக்களுக்கூடாகவும் விழாக்களுக்கூடாகவும் அலைகின்ற ஒரு அலைந்து கொண்டிருந்தேன். அந்த அலைதலையே நாவலாக்கினால் என்ன என்றால், சங்க காலத்துக்கு எப்படி போவது என்ற ஒரு நம்பத்தகுந்த விதத்தில் எப்படி சங்க காலத்துக்கு போவது இந்த காலத்திலிருந்து என்று யோசித்த போது தான் அந்த ஒரு விஞ்ஞானத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தி அதை ஒரு நாவலாக்கினது. அந்த அனுபவம் வந்து வாசகர்களுக்கு எப்படி போச்சேர்ந்தது என்பதை பற்றி கவலைப்பட்டது கூட கிடையாது. அதை எழுதும் போது நான் சங்க காலத்தில் இருந்தேன், அந்த அனுபவம்தான் எழுத வைத்தது. ஒவ்வொரு சொல்லையும் அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இப்பொழுது எழுத வைக்கிறது.
சமகால எழுத்தாளர்கள் பலருக்கு உங்களை பிடிக்கும், பலரும் சிலாகித்து சொல்கிறார்கள். அதே போல் தற்போது உள்ளவர்களில் நீங்கள் பார்த்து வியக்கின்ற அல்லது சிலாகிக்கின்ற ஒருவர் யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய ஈழத்து இலக்கியத்துறையிலே சாயந்தன் ஒரு முக்கியமான எழுத்தாளர். அவருடைய ஆதிரையிலே பல இடங்களிலே அவருடைய அந்த ஒரு கட்டத்திலே அத்தார் சந்திராவினுடைய உடலை வைத்து மடியில் வைத்து அழுகின்ற அந்த காட்சியிலே ஆதிரை புத்தகத்தை என்னுடைய மடியிலே வைத்து அழுது கொண்டிருந்தேன். அப்படியான அனுபவங்களை சாயந்தன் கொடுக்கக்கூடியவர். மிக பிடிக்கும் சாயந்தனுடைய எழுத்துகள்.
உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் ஒன்று, நீங்கள் சில கதைகளை சிதைக்கிறீர்கள் என்று. குறிப்பாக அசோகவனத்தில் கண்ணகி என்ற கதையை எடுத்துக்கொண்டால், இதன் மூலம் சிலப்பதிகாரம், ராமாயணம் போன்ற கதைகளின் தொன்மையை, அழகை நீங்கள் சிதைக்கின்றீர்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன?
ஒரு இலக்கிய மீது, ஒரு இதிகாசம் மீது அபரிமிதமான காதல் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து சற்று விலகி எழுதினாலே கோபம் வருவது இயல்புதான். அதை வால்மீகி ராமாயணத்தை வாசித்தவர்கள் கம்பராமாயணத்தை வாசித்த போது கோபம் வந்திருக்கலாம். அந்த காலத்திலே, கம்பர் காலத்திலே வான்மீக ராமாயணத்தை ஏலவே தெரிந்து வைத்திருந்தவர்கள் கம்பர் எழுதிய வாணியை பார்த்து நீ எப்படி எழுதலாம், எப்படி கதையை மாற்றலாம் என்று கோபப்பட்டிருப்பார்கள். அதையும் தாண்டி கம்பர் ராமாயணம் நின்று நிலைத்தது. இது மாதிரி விஷயம் இருந்தால், இறுதியிருப்பு அசோகவனத்தில் கண்ணகி என்றொரு கதை எழுதினேன். இப்போ அதில் புராண கதை கிடைமில்லை, அதில் கண்ணகி என்ற பாத்திரம் தான் பிரச்சனை, ராவணன் என்ற பாத்திரம் தான் பிரச்சனை. அந்த பாத்திரங்கள் எப்படி மற்றவர்களோடு பழகிறது, அவற்றினுடைய குணங்கள்லாம் அந்த கதையினுடைய ஆதாரம். அந்த கதையை அந்த அடிப்படையில் மாத்திரம் வாசிக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
சரி, நீங்கள் சமீபத்தில் வெளியிட்ட கந்தசாமியும் கேலக்சியும் புத்தகம் வந்து ஒரு அறிவியல் புனைவு இல்லையா? இப்படி எழுதுகின்ற போது எல்லோருக்கும் விளங்குமா, புரியுமா?
எல்லோருக்கும் அந்த கதை விளங்கும். வாசகர்களை சில சமயங்களில் நாங்கள் அடிமுட்டாளாக நினைத்துக் கொள்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் வருவதுண்டு. எல்லாருக்கும் விளங்கும். கந்தசாமியும் கேலக்சியினுடைய ஆதாரம் மூலம் எது என்றால், ஆங்கிலத்திலே டக்ளஸ் அடம்ஸ் என்ற ஒரு ஒரு மேதை இருந்தார். அவர் அங்கதத்திலே அவரை அடிப்பதற்கு ஆள் இல்லை என்ற அளவிலே அங்கதச்சுவை அவர் அறிவியல் புனைவுகளிலே தான் எழுத்து எழுதுவார். ஆனால் அது வெறும் நூல் தான். அறிவியல் புனைவு என்ற அந்த நூலை வைத்துக்கொண்டு அவர் மாலை கட்டுவது அரசியலை, சமூகத்தை, சமூகத்தினுடைய அபத்தங்களை, அந்த அவருடைய அந்த நூலை எடுத்து அந்த கோட்டை எடுத்துக்கொண்டு தமிழிலே போட்ட ரோட்டு தான் கந்தசாமியும் கேலக்சியும். அதிலே எங்களுடைய சமகால அபத்தங்களை, சமூக அவலங்களை அங்கதத்துடன் எழுதுவதற்கு முயன்றிருக்கிறேன்.
இந்த நூல் தொடர்பில் எதிர்வரும் 19ஆம் திகதி ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள்.
கந்தசாமியின் கேலக்சியும் நாவல் வெளியாகி, புத்தகம் வெளியாகி ஒரு 3-4 மாதங்கள் ஆகிவிட்டன. புத்தகம் வெளிவந்து பலர் வாங்கி வாசித்து விட்டார்கள். அப்படி வாசித்தவர்கள் இந்த புத்தகத்தை வாசித்த தம்முடைய அனுபவங்களை பகிர வேண்டும் என்று சொல்லி ஒரு வாசிப்பு அனுபவ பகிர்வு நிகழ்வு ஒன்றை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். அது வருகின்ற 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை வேமன் சவுத் கம்யூனிட்டி ஹவுஸிலே இடம்பெற இருக்கிறது. நிகழ்விலே பலர் தம்முடைய வாசிப்பு அனுபவங்களை பகிர்கிறார்கள். கூடவே கந்தசாமியும் கேலக்சியும் நாவலிலே இருக்கின்ற ஒரு முக்கிய அத்தியாயமான சுமந்திரன் வருகை என்ற அத்தியாயத்தை சிலர் நாடகமாக மாற்றி அதை அரங்கேற்றுகிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வர விரும்புபவர்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
உங்களது இந்த நூலை எப்படி வாங்கலாம் என்று குறிப்பிடுங்கள். அத்துடன் உங்களது படைப்புகளை வாசிக்க விரும்புபவர்கள் எங்கே வந்து வாசிக்கலாம் என்றும் கூறுங்கள்.
என்னுடைய எழுத்துகள் எல்லாமே என்னுடைய இணையதளமான www.padalai.com இல் கிடைக்கப்பெறும். PADALAY அல்லது PADLAI இரண்டுக்குமே பாடலை இணையம் வரும். கந்தசாமியும் கலெக்சியும் மற்றும் கொல்லப்படுத்துக்காதீர்கள் நாவலை வாங்க வேண்டுமென்றால் என்னுடைய இணையதளத்திலேயே வாங்கிக் கொள்ளலாம்.
இறுதியாக, கந்தசாமியும் கலெக்சியும் கொல்லைப்புறத்து காதலிகள் என்ற இரு புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எழுத்தின் அடுத்த கட்ட பயணம் அல்லது நீண்டகால நோக்கில் எப்படியாக திட்டமிட்டிருக்கின்றீர்கள்?
என்னுடைய இணையதளத்திலே ஏலவே இரண்டு நாவல்கள் எழுதியிருக்கிறேன். அமுதவாயன் வள்ளி என்று, ஊரோச்சம் என்று சொல்லி ஒரு அனுபவ தொகுப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். இவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிடலாம். ஆனால் இரண்டு நூல்கள் வெளியிட்டதிலேயே நான் எனக்கு தாவு தீர்ந்து விட்டது. நானே வெளியிட்டு, நானே அச்சுப்பிழை திருத்தி, நானே புத்தக சாலைகளோடு தொடர்பு கொண்டு விற்பனைக்காக அனுசரணைகள் செய்து தெரியப்படுத்தி, இதெல்லாம் எழுத்தாளர்களுக்கு வேண்டாத வேலை போல தெரிகிறது. அடுத்த புத்தகத்தை ஒரு முறையான பதிப்பாளர், முறையாக புத்தகத்தை, எனக்கு அச்சாளர் தேவையில்லை, எனக்கு பிரஸ் தேவையில்லை, எனக்கு பதிப்பாளர் வேணும், புத்தகத்தை முறையாக வாசகரிடம் கொண்டு செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக இந்திய வாசகரிடம் கொண்டு செல்லக்கூடியவர் ஒருவர் வந்தால் என்னுடைய அடுத்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். மற்றும்படி ஒரு நாவல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
மிக்க நன்றி ஜே.கே. எமது ஒலிபரப்பு கூடம் வரை வந்து இந்த நேர்காணலை வழங்கியிருந்தீர்கள். உங்களது எழுத்து பணி மேன்மேலும் தொடர வேண்டும். இன்னும் பல நூல்களை நீங்கள் வெளியிட வேண்டும், வாசகர் வட்டம் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா. பொதுவாக நேர்காலம் என்றால் உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் எப்படி எழுத்துத்துறைக்கு வந்தீர்கள் என்ற அபத்தமான கேள்விகளோடு ஆரம்பிப்பார்கள். மிக நேர்மையாகவும் அருமையாகவும் இந்த நேர்காணலை செய்தமைக்கும் இந்த நேர்காணலை கேட்கின்ற வாசகர்களுக்கும் நன்றி.
On radio, online and mobile. You're with SBS Radio.